كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்படி அல்லாஹு தஆலா உலக பூமிகளை எல்லாம் இப்ராஹிம் நபிக்காக பிரார்த்தனை செய்யும்படி அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் எந்த ஒரு துஆவை கேட்டாலும் நபியின் மீது அவர்கள் சலவாத்து சொல்லும் பொழுதெல்லாம் இப்ராஹிமின் மீது சலவாத்து சொல்லும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திவிட்டார். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நாம் ஓதிய இந்த 129வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியுடைய விசேஷமான ஒரு பிரார்த்தனையை குறிப்பிடுகிறார். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் விசேஷம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் விசேஷமான ஒன்றுதான். அவர்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் விசேஷமான ஒன்றுதான். அதில் இந்த பிரார்த்தனையானது ரொம்ப விசேஷமானது. காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனது தந்தை அபி இப்ராஹிம், நான் எனது தந்தை இப்ராஹிமுடைய பிரார்த்தனையின் பிரதிபலனாக இருக்கிறேன். அபி இப்ராஹிம், அதாவது நாம் இப்போது ஓதிய இந்த துஆவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறுதி உம்மத்திலே ஒரு சிறந்த இறைத்தூதர் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் துஆ கேட்கிறார்கள். ரப்பனா எங்கள் இறைவா, அதாவது இந்த மக்காவை சுற்றி நான் வசிக்க வைத்திருக்கக்கூடிய என்னுடைய இந்த பிச்சரங்களிலே என்னுடைய இந்த சந்ததிகளிலே ரசூலன் ஒரு தூதரை நீ அனுப்புவாயா? ரப்பனா மீண்டும் அவர்களிலிருந்து அந்த தூதரை நீ ஏற்படுத்துவாயாக. அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? உனது வசனங்களை உனது அத்தாட்சிகளை அந்த மக்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார், படித்து காட்டுவார். அவர் அவர்களுக்கு கற்பிப்பார் நீ அவர் மீது இறக்கக்கூடிய வேதத்தையும் அந்த வேதத்தை அவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஞானத்தையும் அந்த தூதர் அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மேலும் அவர் அந்த மக்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார், தர்பியா ஒழுக்கம் கற்பித்துக் கொண்டே இருப்பார். அந்த மக்களுக்கு அந்த மக்களை நல்லவர்களாக மாற்றுவதற்குண்டான அந்த தர்பியா முயற்சியை அவர் செய்து கொண்டே இருப்பார். நிச்சயமாக நீதான் நிகழ்த்தவன், நீதான் ஞானமுடையவன். இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆவிலே நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று என்ன, முன்பு நாம் உங்களுக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பல இடங்களிலே கூறியிருக்கிறோம். அதாவது அல்லாஹ் தபாரக்கு வத்தஆலா நம்முடைய ரப்பு அவன் விரும்புவது என்னவென்றால், அடியான் அவனுடைய அடியான் தன்னிடத்திலே அவன் துஆ பிரார்த்தனை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை விரும்புகிறான்? நாம் அவனிடத்திலே துஆ கேட்க வேண்டும், கையேந்த வேண்டும், மன்றாட வேண்டும், இறைஞ்ச வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான், விரும்புகிறான். எந்த அளவு அதை விரும்புகிறான் என்றால், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கமே. நீங்கள் அல்லாஹுவை வணங்குவதை விரும்பக்கூடியவர், அல்லாஹுவை வணங்குவதை நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நீங்கள் துஆ கேட்க வேண்டும். நீங்கள் என்னிடத்திலே துஆ கேளுங்கள், நான் உங்கள் துஆவிற்கு பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் போது, என்னை வணங்குவதில் பெருமை காட்டுகிறார்களோ அவர்கள் கேவலப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப துஆ கேட்பதிலே வெட்கப்படக்கூடிய, துஆ கேட்பதிலே ஒரு பெருமை காட்டக்கூடிய அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவன் என்னை வணங்குகின்ற விஷயத்திலே அவன் பெருமை அடிக்கிறான், எனவே அவன் கேவலமாக நரகத்திற்கு செல்வான் என்று. அப்ப இந்த துஆவிலேயே அதிகமாக துஆ கேட்டவர்கள் யாரென்றால் இறை தூதர்கள் மகிழ்வார்கள். அதில் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆவுக்கு என்றே பெயர் போனவர்கள். துஆ கேட்பதிலே அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக அந்த ஒரு கற்பெயருக்கு தகுதியானவர்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். குழந்தை தேவையாக இருந்தது, அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். தனது மக்கள் எல்லாம் தனக்கு பிரச்சனை ஏற்படுத்தினார்கள், தொந்தரவு செய்தார்கள், தனது ஊரில் இருந்து தப்பித்து எங்கேயாவது செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஒரு பாலைவனத்திலே கொண்டு வந்து மக்களை விட்டார்கள். அந்த பாலைவனம் ஒரு சோலைவனமாக, அந்த பாலைவனம் மக்கள் எல்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு இடமாக மாற வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். காபாவை கட்டுவதற்குரிய அந்த தௌஃபீக், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். கட்டப்பட்ட அந்த காபாவின் காபா அதனுடைய பணி அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதற்காக துஆ கேட்டார்கள். தங்களது சந்ததியிலே அல்லாவை நினைவு கூறக்கூடிய, அல்லாவை தொடரக்கூடிய மக்கள் வர வேண்டும், அதற்காக துஆ கேட்டார்கள். இப்படி எல்லா விஷயங்களிலும் துஆ கேட்டுக் கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இங்கே நமக்காக வேண்டி ஒரு சிறப்பான துஆ கேட்கிறார்கள். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, துஆ என்பது ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறிய தேவையாக இருந்தாலும் கூட முதலாவதாக உடனடியாக அல்லாஹ்விடத்தில் அந்த தேவையை முன்வைக்க வேண்டும். இன்று நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த மனிதர் முதல் கட்டமாக நினைக்கிறார், என்னிடத்தில் அறிவு இருக்கிறது, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, என்னிடத்திலே சோர்ஸ் இருக்கிறது, எனக்கு மக்களுடைய பலம் இருக்கிறது, எனக்கு திறமை இருக்கிறது, எனக்கு சப்போர்ட், எனக்கு ஆதரவு தரக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று இவர்கள் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்ததற்கு பிறகு, இவர்களை எல்லாம் அணுகியதற்கு பிறகு கடைசியாக அல்லாஹ்வை வைத்துக் கொள்கிறார். கடைசியாகத்தான் அல்லாஹ்விடத்திலே வந்து தனது தேவையை சொல்கிறார். இது பலவீனமான மனிதர்களாகிய நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக, தீர்த்திருத்துவானாக. நபிமார்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? எந்த ஒன்றாக இருந்தாலும் முதலாவது அல்லாஹ்விடத்தில் தான் அதை சொல்வார். நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும், நமக்கு எத்தனை தேவைகள் ஏற்பட்டன, எத்தனை பிரச்சனைகள் நிகழ்ந்தன, எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டன. அந்த நிலையில் அல்லாஹ்வை முன்னோக்கி நாம் நமது அந்த இக்கட்டான பரிதாபமான நிலையை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தோமா? அப்படி முன்வைத்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அது ஈமானுடைய அடையாளம். இல்லை, அல்லாஹ்விடத்திலே அதை சொல்லவில்லை, மக்களை தேடிச் சென்றோம், மக்களை அணுகினோம், மக்களிடத்திலே முன்வைத்தோம், அதற்கு பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் அதை சொன்னோம் என்றால் ஈமான் மிக பலவீனமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே தனது தேவையை முன்வைப்பவர்களாக இருந்தார்கள். எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். முழு குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நபிமார்களை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ்வுத்தால பேசுகிறாரோ, இன்றிலிருந்து நீங்கள் குர்ஆனை படிக்கும் போது நபிமார்களை பற்றி வரக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனையோடு தான் அல்லாஹ்வுத்தால அந்த நபியை பற்றி கூறியிருப்பார். அவர் செய்த ஒரு பிரார்த்தனையும் அங்கே இடம்பெறாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு நபியை பற்றி சொல்லும் பொழுது அதற்கு முன்போ அதற்கு பின்போ அந்த நபியுடைய ஒரு பிரார்த்தனை, விசேஷமான ஒரு துஆவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய படிப்பினை என்னவென்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது நம்முடைய தேவைகள் மிக இலகுவாக நிறைவேற்றப்படுவதற்குரிய காரணமாக அமைகிறது. அல்லாஹ்விடத்திலே நமது தேவையை முன்வைக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு எத்தீம் உறுதி பிறக்கிறது. என்ன நம்பிக்கை பிறக்கிறது? இப்ப உதாரணத்துக்கு இவர்கள் இப்ப உதாரணத்துக்கு நீங்க போய் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, நல்ல கொடுக்கக்கூடிய, அதே போல வலிமை உள்ள, நல்ல ஃபேமஸ் ஆன ஒரு நல்ல ஒரு மனிதரிடத்துல போய் அந்த தேவையை நீங்க சொல்றீங்க. அவர் செல்லும் பொழுது உங்களுடைய மனம் என்ன எப்படி செல்கிறது? அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல விதத்தில் ஆதரவு தரக்கூடியவர், நமது கோரிக்கைகளை ஏற்பார், அவரை பற்றி பிரபஞ்சமா மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, அவர்கிட்ட யாரு போனாலும் கண்டிப்பா அவரு உதவி செய்வாரு என்பதெல்லாம் எப்படி இப்படி எல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு மனிதர்களிடத்தில் நீங்கள் அவரை நாடி செல்லும் பொழுது உங்க மனசுல ஒரு ஆதரவு இருக்குமா இருக்காரா? சரி, சென்று உங்களது தேவையை சொன்னதற்கு பிறகு நான் கண்டிப்பா அதை பத்தி கவனிக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யறேன் என்னால் முடிந்த அளவு என்று அவர் வெறும் வாயால சொன்ன உடனேயே உங்களுடைய மனசுல எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு ஆறுதல் உங்களது மனதுக்கு ஏற்படுகிறது, ஒரு விதமான மனதில் ஒரு நிம்மதி ஏற்படுகிறது, ஏற்படுகிறதா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்மை படைத்த ரஹ்மான், நம்மை படைத்த அருளாளன், அவனை விட நமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவன் இருப்பானான். என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் கவியை நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக அருகில் இருக்கிறேன். அழைப்பவர் அழைத்தால் அவரின் அழைப்புக்கு நான் கண்டிப்பாக பதில் தருவேன். அல்லாஹுவை பற்றி அந்த ரப்பு இப்படி சொல்கிறார், உலகத்தை அல்லாஹ் படைத்த நாளிலிருந்து ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை உள்ள குர்ஆனுடைய வரலாறும் முந்தைய வேதங்களின் வரலாறும் அல்லாஹு தஆலா துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரஹ்மான் ரப்பு என்று நமக்கு ஆதாரமாக சான்று பார்த்து கொண்டிருக்கின்றன. சொல்வது புரிகிறதா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு ரப்பு அத்தனை வரலாறு நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், தலைமையின் வரலாறுகள், இறைநேசர்களின் வரலாறுகள், அல்லாஹ்வுடைய அந்த அருளை பற்றி, அல்லாஹ்வுடைய கொடைத்தன்மையை பற்றி, அவன் துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதை பற்றி அவனுடைய வேதமும் இவ்வளவு வரலாறுகளும் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றன. அப்போ ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே கை தூக்கும் போது எவ்வளவு ஆதரவோடு கை தூக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே வரும்பொழுது எவ்வளவு மனநிம்மதியோடு நம்பிக்கையோடு வர வேண்டும். அப்படி வருகிறானா அடியார் என்றால் இது பிரச்சனையாக இப்படி அல்லாஹ்விடத்திலே கை தூக்கும் போது ஒரு கொடை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே உலகத்திலே உதவி செய்பவர், உதவக்கூடிய நல்ல மனிதர் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதனிடத்திலே செல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அளவிற்கு அதை விட அதிகமாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ குறைந்தபட்சம் அல்லாஹ்விடம் கை தூக்கும் போது அடியாளுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, அந்த ஒரு உறுதியோடு அவர் கேட்கிறானா என்றால் அதிகமான மக்கள் ஒரு பலவீனத்தோடு அங்கே கேட்கிறார்கள். கேப்பும் கொடுத்தா கொடுக்கணும், அல்லாஹ் தடுத்து விட்டால் கொடுப்பவர் யார் இருக்கிறார்கள்? நீ தடுத்தால் கொடுப்பவர் யாருமே கிடையாது. அல்லா நீ நாடுனா கொடுறல்ல, நீ நாடுனா எனக்கு அதை கொடு, நீ நாடுனா எனக்கு அதை செய் என்று துஆ கேட்பதை குஃபர், இறை நிராகரிப்பு, இணை வைத்தல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும்? யா அல்லாஹ் நீ எனக்கு தா, நீ எனக்கு தரவில்லை என்றால் வேறு யார் எனக்கு தருவார்கள் என்ற உறுதியோடு நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் நாடினால் தா என்றால் அல்லாஹ் யார் நிர்பந்தப்படுத்த முடியும்? அவன் நாடவில்லை என்றால் யார் அவனை நிர்பந்தப்படுத்த முடியும்? அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்தக்கூடியவர் யாருமே இல்லை. அது மலையில் சலாத்து சலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டார்? ரப்பானா இப்படிப்பட்ட உறுதியோடு அடியார் அல்லாஹ்விடத்திலே வருகிறானா? அப்படி வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திற்கு பதில் நிச்சயமாக இருக்கும். இரண்டாவது என்ன, வரும்பொழுது அந்த உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்டதற்கு பிறகும் அந்த உறுதி இருக்க வேண்டும். எப்படி? நான் என் தேவையை அல்லாஹ்விடம் சொல்லிவிட்டேன், அல்லாஹ் என் தேவையை நிறைவேற்ற போதுமானவர். ஹஸ்பி அல்லாஹ் எப்படி சொல்கிறார்கள்? ஹஸ்பி அல்லாஹ். நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது இப்ராஹிம் வருகிறார், யா இப்ராஹிம் ஏதாவது தேவை இருக்கிறதா? அல்லாஹ் எனக்கு போதுமானவன், சிறந்த பாதுகாவன், என் தேவையை அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டேன், இனிமே இனிமேல் இரண்டாவது ஒருவரிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டிருந்தால் நீங்கள் செய்ய போகிறீர்கள். எப்படிப்பட்ட உறுதியான தவக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எந்த இரண்டாவது ஒருவருடைய உதவியும் இல்லாமல், ஈடுபாடும் இல்லாமல், தொடர்பும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவினாரா இல்லையா? சொல்றது புரியுதா? எப்படி உதவினான்? எப்படி உதவினான்? நெருப்பு குண்டத்தில் அல்லாஹ் போடும் பொழுது இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு எப்படி உதவினார்? சூட்டப்படுத்தி சூடாகிட்டனர், கூடாக்கி அல்லாஹு என்ன செய்தார்? அங்கே இரண்டாவது ஒருவருடைய தேவை இல்லாமல் நேரடியாக அல்லாஹு அந்த நெருப்புக்கே கட்டளையிட்டான். நெருப்பை அல்லாஹ் படைக்கும் போது அதற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பண்பிலிருந்து அந்த படைப்பையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதில் இருக்கின்ற வரை அதனுடைய இயற்கை அல்லாஹ் கொடுத்த படைத்த அந்த தன்மையே அதிலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டான். நேரடிய அல்லாவுடைய இஸ்லாம் நெருப்புக்கு நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக ஆகிவிடு, சலாமத்தாக ஆகிவிடு, அதுவும் குளிர்ந்து அவரை வேதனைப்படுத்தக்கூடிய குளிராக ஆக்கிவிடாது, அவருக்கு சலாமத்தான ஒரு குளிராக இன்பமாக இதமாக மாறிவிடு. அல்லாவுடைய உதவி இப்படித்தான் வரும். எப்படி வரும்? நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வரும். அல்லாஹ்வை பயந்து கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான், அல்லாஹ் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவான். நீங்கள் எதிர்பார்க்கிறார, நீங்கள் எண்ணியிருக்காத வழி. இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த கால சில நேரங்களை சில சூழ்நிலைகளை நினைத்து பாருங்கள். எத்தனையோ சில இக்கட்டான நிலைகளிலே நீங்கள் சிக்கியிருந்த போது அப்போது அல்லாஹு தஆலா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு வழியை, ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி வந்தது வேறு ஒரு வழி. நீங்கள் நினைத்திருந்தீர்கள் அந்த இடத்துல அந்த நேரத்திலே, ஆஹா இந்த இடத்திலே நாம் ஒரு நிர்பந்தமாக மாட்டிக்கொண்டோமே, நமக்கு வேறு வழி இல்லையா என்று கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய உதவி அங்கே உங்களுக்கு வந்தது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்கள் இரண்டாவது விஷயம் என்னவென்றால், அடியான் அல்லாஹ்விடத்திலே சொன்னதற்கு கேட்பானா, எந்த நிராசையும் திரும்பாதீர்கள், எந்த நிராசையும் உங்கள் கைகளை இறக்காதீர்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டே கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த கைகளை இறக்க. எப்படி அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுவிட்டேன், என் தேவைகளை சொல்லிவிட்டேன், அல்லாஹ் என் தேவைகளை ஏற்றுக்கொள்வான், என் துஆவை ஏற்றுக்கொள்வான் என்ற உறுதியோடு அந்த கைகளை இறக்குங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எது நன்மையோ, எந்த நேரத்தில் அந்த துஆவை பிரதிபலிக்க வைக்க வேண்டுமோ, கண்டிப்பாக அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த துஆவை பிரதிபலிக்க வைப்பான். அடுத்து மூன்றாவது உங்க சகோதரர்களே, நீங்கள் துஆ கேட்கும் போது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? இந்த துன்யாவுடைய பருப்பு சம்பாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு, இந்த துன்யாவுடைய அற்பமான பொருள்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மறுமையையும் தீனையும் கடைசியாக வைத்துவிடுகிறோம். புரிகிறதா? இது சரியான ஒரு போக்கு. முதல் அடிப்படை எப்படி இருக்க வேண்டும்? நமது மறுமை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, நமது தீனை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, நமது நேர்வழி அல்லாஹ்விடத்திலே கேட்பது, அதோடு சேர்த்து நமது துன்யாவையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது. இப்படி துன்யாவை மட்டுமே கேட்கக்கூடிய மக்களுக்கு மறுமையில் எந்த பங்குமே கிடையாது. நம்ம அதிகமான பேர் துவா கேட்கும் போது அவங்க எதை குறிச்சு கேட்கிறாங்க, புரியாம சில விஷயங்களை கேட்பாங்க, அரபுல என்ன கேட்கறாங்க முதல்ல அது புரியாது. அவங்களுடைய மொழியை புரிஞ்சு என்ன கேட்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவங்க லிஸ்ட் ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் பெட்டிஷன் அல்லாட்ட போட்டதெல்லாம் துன்யாவுக்கு, பெரும்பாலும் துன்யாவை பற்றிய வளர்க்காகவே எழுதியிருப்பார். அப்ப என்ன, துன்யாவுடைய இந்த தேவையோடு அந்த அவரை விட்டு விடுவார், மறுமையின் அவருடைய தேவைகளோ அங்கே அவருக்கு நிறைவேற்றப்படாமல் போய்விடும். அடுத்து நான்காவது சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவத்தை நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக, அந்த மகத்துவமான தன்மைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக கேட்க வேண்டும். இப்ப இதற்கு முந்தைய பிரார்த்தனையிலும் சரி இந்த பிரார்த்தனையிலும் பாருங்கள், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆவை கேட்கிறார்கள், எங்கள் ரப்பே எங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய எங்கள் இரட்சகரே ரப்பனா, அப்ப இந்த ரப்பு என்ற வார்த்தை இருக்கிறது, இது ஒரு சாதாரணமான வார்த்தை இல்ல. ரப்பி ரப்பனா, நீங்க தமிழ் நடிக்க இறைவா ரச்சகனே என்று சொல்வதை விட நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும்போது வேற விஷயங்களை நீங்க உங்களுடைய தேவைகளை தமிழ்ல அல்லது உங்களுடைய வேற மொழியில பேசினாலும் கூட, ஆனால் அல்லாஹுவை அழைக்கும் போது எப்படி அழைப்பது சிறந்தது? யா அல்லாஹ், அல்லாஹும்ம அல்லது ரப்பி அல்லது ரப்பனா. இதுக்கு நிகராக தமிழ்லையோ வேற எந்த ஒரு வார்த்தையும் நாம் சொல்ல முடியாது. அப்ப ரப்பி ரப்பனா, எங்கள் இறைவா, எங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடியவனே, என் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே, என் எஜமானனே, என் அரசனே, நான் வணங்கக்கூடிய இறைவனே, இதெல்லாம் எதற்கு பொருளாக வருகிறது? ரப்பு என்ற பதத்திற்கு பொருளாக வருகிறது. அதே போல இந்த துஆவை முடிக்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி முடிக்கிறார்கள்? யாரெல்லாம் நான் துஆவை உலகத்தில் வைத்துவிட்டேன், எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவன் இந்த கரத்தில் அஜி, அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்களை வசீலாவாக முன்வைக்கிறார்கள். எதை முன்வைக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அழகிய திருப்பெயர்களை. இந்த அன்சல் அஜீர், நீ நிகழ்த்தவன், அல் ஹக்கீம், ஞானம் உள்ளவன். அப்ப எந்த காலத்திலே யாரை அதற்கு தூதர், யாரை அந்த தூதராக அனுப்ப வேண்டும் என்ற ஞானம் உனக்கு இருக்கிறது. அப்ப கண்டிப்பாக எனது துஆவை நீ ஏற்றுக்கொள்வாய், அப்படிப்பட்ட ஒரு தூதரை நீ அனுப்பி வைப்பாய் என்ற நம்பிக்கையோடு அந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முடிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நிறைய சொல்றோம் நம்ம தேவைகளை, ஆனா அல்லாஹ்வுடைய புகழ் நமக்கு தெரியவில்லை. சொல்றது நமக்கு என்ன தெரியவில்லை? அல்லாஹுவை புகழ தெரியவில்லை, அல்லாஹுவை அவருடைய அழகிய பெயர்களை கொண்டு அழைக்க நமக்கு தெரியவில்லை. இப்ப இங்க இவ்வளவு பேர் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், யாருக்கு அல்லாஹுடைய அல்லாஹ் ஒரு சுண்ணால எத்தனை தெரியும் என்று கேட்டால் என்ன பதில் வரும் சொல்லுங்க? அல்லாஹுடைய எவ்வளவு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன? அல்லாஹுடைய சுந்தர சுடல்லாக அழைகிறோம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு 100 ஒன்றை தவிர 99 திருப்பெயர்கள் இருக்கின்றன. அவற்றை அறிந்து யார் ஒருவர் மனப்பாடம் செய்து கொள்வாரோ அவர் சொந்தம் செல்வார். குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் பல இடங்களிலே முடியும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை கொண்டு முடிகின்றன. நீ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை படிக்கும் போது ஆயிரக்கணக்கான வசனங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆயிரக்கணக்கான வசனங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை கொண்டு, இன்ன அல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், வல்லாஹு கஃபூரு ரஹீம், இன்ன அல்லாஹ் லகஃபூரு ரஹீம், இன்ன அல்லாஹ் லஸமீஉன் அலீம், இன்ன அல்லாஹ் பஸீருன் பிமா யஅமலூன், இன்ன அல்லாஹ் கபீருன் பிமா யஅமலூன். ஆயிரக்கணக்கான வசனங்கள் அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களை கொண்டு முடிகின்றன. அப்ப நம்மை பொறுத்தவரை அந்த அழகிய பெயர்களுடைய இழிவு நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் மிக மிக குறைவு. அப்ப அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. அப்ப நீங்க ஒரு தேவையை கேட்கும் போது அந்த தேவைக்கு ஏற்ப கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் ஒரு சிபத்து இருக்கும், அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் ஒரு சிபத்து இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் எந்த அளவு குறைஞ்சபட்சம் அந்த 99 சொல்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த பேரர்களிலிருந்து புராணத்திலிருந்து ஹதீஸிலிருந்து தொகுத்து அந்த ஒரு 99 குறைந்த அளவு நாம் மனப்பாடம் செய்து கொண்டால் நம்முடைய தேவைகளில் கண்டிப்பாக ஒன்று அல்லாஹுடைய அந்த இஸ்மில் இருந்து நமக்கு இருக்கும். அப்ப அல்லாஹுவிடத்து அந்த பெயரை சொல்லி, அல்லாஹுடைய அந்த திருப்பெயரை சொல்லி நமது துஆவை ஆரம்பிக்கும் போது, அல்லது துஆ கேட்டுவிட்டு அந்த திருப்பெயரை சொல்லி நாம் துஆவை முடிக்கும் போது கண்டிப்பாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்டான். வெளிரங்கத்தில் அந்த துவாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த துவா நடப்பதற்கு சாத்தியம் இல்லாத உண்டாகத்தான் தெரியும். பொதுவா பார்த்தீங்க எப்படி துவா கேட்கிறாங்க? துவாவுடைய பொருள் என்ன? யார்னா எனக்கு இப்படி ஒரு ஆட்சியை கொடு. என்ன பிரச்சனையா இருக்கு? என்ன ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பாருங்க? என்னமா என்ன கவனிங்க? உங்களை எல்லாரும் பாக்குறாங்க. ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு ஆட்சியை கொடு, அந்த ஆட்சி எனக்கு பின்னால் யாருக்கும் தகுதியாக கூடாது. இப்படி பார்த்தா இவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பேராட்சி அமையக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கேட்கலான்னு அல்லாஹ் கேட்டுவிட்டு சொல்கிறார்கள் இன்னக அந்த வஹ்ஹாப். என்ன சொல்கிறார்கள்? இன்னக அந்த வஹ்ஹாப். அல்லாஹ் யா அல்லாஹ், நீ அளவில்லாமல் கணக்கிலாமல் நாடியதை கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ள பேரோ பேர் கொடையாளன். கணக்கு வளர்த்தாலும் பாகமாட கொடுக்கிறவில்லை. மனிதன் பார்ப்பான், அளவு பார்ப்பார் மனிதன். அல்லாஹ் இடத்திலே எவ்வளவு கொடுத்தாலும் குறைத்து விடாத சந்தானா இடத்திலே இருக்கின்ற கணத்தல் வகாத்தவாக கொண்டாலும் அவருக்கு நான் கொடுத்து. அப்ப அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அல்லாஹ் இடத்திலே கேட்கும் பொழுது அந்த இடத்திற்கு பொருத்தமான இஸ்மை அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்லும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய, இன்னும் சொல்ல போனால் அது இஸ்முல் ஆழமாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு. இந்த ஒரு பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக பதில் தருவானோ அதுவாகவும் அது மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை நீங்க குர்ஆன் எடுத்து படிங்க. குறிப்பா சூரா இப்ராஹிம்ங்கிற அத்தியாயத்திலேயே ஒவ்வொரு இடத்துக்கும் பொருத்தமாக ஒரு அல்லாஹ்வுடைய பெயரை அங்கே சொல்லியிருப்பார். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய இந்த துஆவில் இருந்து நாம் தெரிந்து கொள்வதோடு இந்த துஆ சம்பந்தமாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அது என்ன? இப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தாங்க, காபாவை கட்டினாங்க, ஹஜ்ஜுடைய அமர்கள் உம்ராவுடைய அமர்களை அங்கே இருக்க அல்லாவிடத்தில் துஆ செய்து கற்றுக்கொண்டார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு கணிப்பு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த அறிவிப்பின்படி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பிள்ளைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டார். எப்படி? இப்ராஹிமே உங்களுக்கு யாக்கூபையும் நாம் கொடுத்தோம், இஸ்ஹாக்கையும் கொடுத்தோம், இஸ்ஹாக்கிலிருந்து யாக்கூபையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்டாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் அறிவித்ததிலிருந்து அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நபிமார்கள் எல்லாம் யாக்கூபுடைய சந்ததிகளிலிருந்து வருவார்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்து கொண்டார்கள். அப்ப இப்ராஹிம் நபியுடைய கவலை என்னவாக இருந்தது? மக்காவிலே நாம் தங்க வைத்த என்னுடைய மனைவி ஹாஜரில் இருந்து பிறந்த இஸ்மாயில் நபியுடைய வம்சமாகிய இந்த அரபியர்கள் என்ன செய்வார்கள்? யாரெல்லாம் அடுத்து தொடர்ந்து நபிமார்கள் வரக்கூடிய அந்த நற்பெயரை இந்த சந்ததிகள் பெறவில்லை என்றாலும் கூட இறுதியாக நீ அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பிவிடு, இறுதியாக நீ அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பிவிடு. அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால் இந்த தன்மைகள் உடையவராக இருக்க வேண்டும். எப்படி? தலைக்காமல், ஓய்வில்லாமல், எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளையும் பொருட்படுத்தாமல் சதா உன் வேதத்தை மக்களுக்கு ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கு மார்க்கத்தை வேதத்தையும் வேதத்தின் சட்ட நுணுக்கங்களையும் ஞானங்களையும் கற்பிப்பதாக இருக்க வேண்டும். இந்த மக்கள் இவ்வளவு காலம் நிலைச்சூழல் இல்லாமல் அவர்கள் எப்படித்தான் தரம்புரல் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட மக்களையும் பரிசுத்தப்படுத்தி அவர்களை தருமையா செய்து அவர்களுக்கு ஒழுக்க பயிற்சியை கொடுத்து சிறந்த மக்களாக உருவாக்கக்கூடிய ஒரு தூதராக இருக்க வேண்டும் அல்லவா? இது சாதாரண பிரார்த்தனையா இது? அப்ப இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனை ரொம்ப நான் எப்படி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்களோ அது போன்று அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துஆவிற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை பற்றி சொல்லும்பொழுது நான் நபி ஈசாவுடைய நற்செய்தியாக இருக்கிறேன், அவர் எனக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொன்னார் அல்லவா, அந்த ஈசாவுடைய நற்செய்தியாக நான் இருக்கிறேன். எனது தந்தை இப்ராஹிம் ஒரு நபி அரபுகளிலே அனுப்பப்பட வேண்டும் என்று துஆ கேட்டார்கள் அல்லவா, அந்த துஆவாக நான் இருக்கிறேன். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் படைப்புகளை இரண்டாக படைத்தார், படைப்புகளை இரண்டாக படைத்தார், அந்த இரண்டு படைப்புகளிலே சிறந்த படைப்பிலே அல்லாஹ் என்னை ஆக்கினார். அதாவது மனிதர்கள் திங்கள் என்று முக்கல்லப்புகளை, அதாவது சட்டம் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் ஆக்கினார். அதிலே சிறந்த படைப்பாகிய மனிதர்களிலே அல்லாஹ் என்னை படைத்தார். அல்லாஹுத்தாலா அந்த மனிதர்களை இரண்டு பிரிவாக பிரித்தார், அரபுகள் என்றும் அஜமிகள் என்றும். அதிலே சிறந்த பிரிவாகிய அரபுகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்தான். அரபுகளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனாலுடைய குடும்பத்தார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதனாலுடைய குடும்பத்தார்களிலே குறைஷுடைய வம்சத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். குறைஷு வம்சத்திலே ஹாஷிமின் குடும்பத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அந்த குடும்பத்தில் அல்லாஹ் என்னை பிறக்க செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய முதல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தையும் உயர்வையும் நாம் இந்த வசனத்திலே தெரிந்து கொள்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நபி ஒரு சாதாரணமான நபி அல்ல. இன்று சிலர் எண்ணுவது போன்று ஏதோ ஒரு விதியின்படி நடக்கிற நடந்து கொண்டே இருந்துச்சு. அப்படித்தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள், அப்படித்தான் சஹாபாக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், அப்படித்தான் எல்லாம் வந்தது என்று சிலர் எண்ணுகிறார்கள் அல்லவா? அப்படி இல்லை சகோதரரே, இது எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து முன்கூட்டியே தேர்ந்தெடுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. அப்ப நபிமார்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதோ, நபிமார்களின் தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதோ, இது ஏதோ எதிர்பாரா விதமா நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை போன்ற அல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இந்த உருக்கமான துஆ, அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த துஆவிற்கு தகுதியானவர்களாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இறுதி நபியாக ஆக்குகிறான். அப்ப ஆகவேதான் நாமும் குறிப்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் போது இப்ராஹிம் நபியுடைய இந்த துஆவிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் ஒரு கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், குறிப்பாக நாம் என்ன செய்கிறோம், நமக்காக துஆ கேட்கிறோமா? நம்முடைய பிள்ளைக்காக துஆ கேட்கிறோம், நம்முடைய பிள்ளைக்காக துஆ கேட்கிறோம், நம்முடைய பிள்ளையுடைய பிள்ளைக்காக துஆ எத்தனை பேர் கேட்கிறாங்க? புரியல, நம்ம எப்படி கேட்கிறோம், நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கும் பொழுது நமக்கான பொழுது கேட்டு இருப்போம், கல்யாணம் பண்ணிட்டா குழந்தைக்காக கேட்போம், குழந்தை பிறந்தா குழந்தைக்காக கேட்போம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது பெருசாகி அதுக்கு புள்ள பிறந்தா அது கேட்போம். அப்ப கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தான் நம்ம துவா கேட்போமே தவிர, அதற்கு பின்னால் ஒரு நிலையை நாம் யோசித்து அதற்காக துவா கேட்கிறோமா? கேட்கிறீங்களே, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி பார்த்தா பெரும்பாலும் இல்லை என்றுதான் தெரிகிறது. ஆனா ரெண்டு இடத்துல பாருங்க, இதுக்கு முன்னாடி அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு சொன்னார், இப்ராஹிம் நான் உங்களை இமாமாக அப்ப போகிறோம் என்று. உடனே அல்லாஹ் யாரெல்லாம் அடுத்து வரக்கூடிய வழித்தோன்ற சந்ததிகள் என் அவ்வளவுன்னு சொல்லல, எப்படி அவ்வளவுதான் யார் மட்டும் வருவாங்க? அவர்களிலும் எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு பிறகு, 100 வருஷமோ 200 வருஷமோ 1000 வருஷமோ எத்தனையோ பல 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய தன் சந்ததிகளுக்காக துவாக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் துவாவில் என்ன சொல்றா பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாதி வ மின் ذுரியதி. ரெண்டு மூணு இடத்துல இங்க முதல்ல பாருங்க, அவர் கேட்கக்கூடிய துவா முப்பத்தி அஞ்சாவது வசனம் சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில், யா அல்லாஹ் இந்த ஊரை நீ பாதுகாப்பு பெற்ற ஊராக ஆக்கும், என்னையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் நீ சிலைகளை வணங்குவதில் இருந்து தூரமாக ஆக்கி வை. அடுத்து கேட்கிறார், எனது வழித்தோன்றர்களை இந்த ஒரு பாலைவனமான விவசாயமற்ற ஊரிலே தங்க வைத்திருக்கிறேன், அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், மக்களின் உள்ளங்களை எல்லாம் அவர்களை நாடி வரக்கூடிய உள்ளங்களாக ஆக்கிறார், அவர்களுக்கு கனிவர்க்கங்களை உணவாக சொல்லார்கள். இப்ப தண்டனைகளுக்காக கேட்டுக்குவா. அடுத்து கேட்கிறாங்க, என் இறைவா என்னை தொழுகையில் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மூமினாக ஆக்கிவை. உமின்குரியத்தி, என் சந்ததிகளையும் தொழுகையில் நிலைநிறுத்தக்கூடியவர்களாக நீ ஆக்கிவை. அப்ப தனக்காக மட்டும் கேட்டார்களா, தனது பிள்ளைகளுக்காக மட்டும் கேட்டார்களா, இல்லை அடுத்து வரக்கூடிய தன் சந்ததிகளுக்காகவும் துஆ கேட்கிறார்கள். அடுத்து கேட்கிறாங்க பாருங்க, இன்னும் ஒரு நபியுடைய உள்ளம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது. ربنا وتقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. يا الله எனக்கு மன்னிப்பு கொடு, என் பெற்றோருக்கு மன்னிப்பு கொடு, எல்லா மூமின்களுக்கும் மன்னிப்பு கொடு, விசாரணை நடைபெறும் அந்த நாளிலே. நமக்கு எல்லாம் செஞ்சு கேட்டா புரியல, ஏன் மன்னிப்பு கொடு என்று சொன்னால் எந்த மூமின்கள்? இதுக்கு முன்னாடி சென்ற மூமின்கள், வருங்காலத்தில் வரக்கூடிய மூமின்கள், எல்லா மூமின்களுக்கும் வறுமை நாளிலே விசாரணை நடைபெறும் நாளிலே நீ மன்னிப்பு கொடுத்தா என்று அந்த கேட்ட துவாவிலே யாரெல்லாம் வருவோம் இன்ஷால்லா. ஈமானை நாம் பாதுகாத்துக் கொண்டால் கண்டிப்பாக இப்ராஹிம் நபியுடைய துஆ நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். எப்போது அல்லாஹ்வுடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளும்போது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு பரந்த துஆவைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். கேட்டிருக்கா இல்லையா, சில பேர் தூங்குற மாதிரி தெரியுது. என்ன பறந்துச்சு, பரந்த மனதோடு கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம நினைச்சிடும் கையை சுற்றி கடைசி வரைக்கும், யாருந்தா எனக்கு கொடு, யாருந்தா என் வீட்டு கொடு, யாருந்தா என்ன கொடு, யாருந்தா என் வீட்டு கொடு, யாருந்தா எனக்கு கொடு, யாருந்தா என் வீட்டு கொடு. எப்படி தூக்குனதுல இருந்து குடிக்கிற வரைக்கும் நம்மளை யாருமே இருந்து பாருங்க எப்படி நடக்குது. பொதுவா பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கறது இல்ல, நண்பனுக்கு கேட்கறது இல்ல, பாப்பாவுக்கு கூட எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியல, உமாவுக்கு எத்தனை பேர் கேட்கறாங்கன்னு தெரியல, தான் பிள்ளைகளுக்கு மக்களுக்கு மனைவிக்கு தூக்குனது கடைசி வரைக்கும் யாருந்தா எனக்கு, யாருந்தா எனக்கு, யாருந்தா எனக்கு, யாருந்தா எனக்கு. எவ்வளவு பெரிய சுயோட வருகிறீங்க அண்ணா பாப்பா, நீங்க எவ்வளவு பெரிய கருமையா இருந்தா பாருங்க, குறைவுள்ளதாகிய மிகப்பெரிய தயாரனாகி எத்தனை கேட்கலாம், தூக்குனதுலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு எனக்குன்னு வச்சுக்கிறேன், தூக்குனதுலேருந்து கடைசி வரைக்கும் எனக்கு எனக்குன்னு கேட்டே குடிச்சிட்டாங்க. ஒரு சகாஜி வந்தாரு, அவன் கிராமத்து மனிதர் ஒட்டாரத்தில் இறந்தார். அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வ லா யுஷ்ரிக் மை மஅனா அஹதா அப்படின் அவருக்கு என்ன கோபம் தெரியல. மக்கள் யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டு, முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை காட்டு, ஆனா வேற யாரும் காட்டிக்காதாரு. யா அல்லாஹ் எனக்கு கருணை காட்டு, முஹம்மது நபிக்கு காட்டிடு, இந்த ரஹ்மத்துல வேற யாரையும் சேர்த்துறாதா அல்லாஹ் அப்படின்னு அவர் கேட்டது. உனது விசாலமான இறைவனுடைய அருமை இப்படி நெருக்கடியாகி விட்டாயே, அவனுக்கு என்ன மஞ்சமா கிராமத்தை கொடுத்துட்டா, உடம்பு கொடுத்துட்டா, இடம் கொடுத்துட்டா, மத்த உனக்கு கொடுக்க முடியாம போறது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன கற்றுக்கொடுத்தார்கள், துஆக்களிலே எல்லா மூமின்களுக்காக துஆ கேட்பதை கற்றுக்கொடுத்தார். மேலும் சொன்னார்கள், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக அவனுக்கு பின்னால் கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. எப்படி நீங்க இவருக்காக கேட்டீங்கன்னா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சா, இப்ப இவர் உங்களுக்காக கேட்கிறா பிரச்சுங்க, கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து உங்க விஷயத்துல துஆ கபூலாக கண்டிப்பா நீங்க கேட்கறது ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா நீங்க இவருக்காக கேட்கறீங்க வச்சுக்கிட்ட, கண்டிப்பா அவர் விஷயத்துல துஆ ஏற்றுக்கணும். அதே போல அவர் உங்களுக்காக கண்டிப்பா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இன்னும் சொன்னார்கள், துவா செய்கிறார், யா அல்லா யூசுஃப்க்கு நல்ல ஒரு அழகான பொண்ணா கட்டி விடாதா அப்படின்னு அவர் துவா செய்கிறார். பக்கத்துல ஒரு மலக்கு உதாரணிந்து வழக்கு மிச்சு ஈஸியா சொல்லிட்டு போயிடார். எப்படி சொன்னார் மலக்கு, எப்படி சொல்கிறார், யா அல்லா இவருக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுத்துறாங்க. எப்படி துவா செய்தாரு, இருந்து அதே போல கொடுக்கிறாளா அப்படின்னு சொன்னாரு. மனத்தினருடைய துவா வேண்டாம், புரியல உங்களுக்கு. நீங்க உங்களுக்காக துவா கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்டது. நீங்க எப்ப பறந்த மனதோட உங்க சகோதரர்கள் சகோதரிகள் ஊமியர்கள் எல்லாருக்காக துவா கேட்கிறீங்களோ அப்ப அந்த துவாவோட சேர்த்து யாரும் உங்களுக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள், மனத்தில் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிதான் சொல்லப்பட்டதுக்கு பிறகு கூட ரொம்ப பெருமைக்கு உள்ளத்துல கருத்துக்கரமாக இருக்குது. அது எதுக்கு நான் அவனுக்காக துவா செய்யணும், அது எதுக்கு நான் அவனுக்காக துவா செய்யணும். இப்ப மறைவான நேரத்தில் அவர் முன்னாடி இருக்கிறாரு, அவருக்கு துவா கேட்கறீங்க, ஆனா அவர் அந்த இடத்துல இல்லாம இருக்கணும். நீங்க அவருக்காக கேட்கறீங்க என்பது அவருக்கு தெரியாம இருக்கணும், அவர் அதை பற்றி அறியாதவராக இருக்கணும். ஏன்னா இது இஸ்லாமத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அப்படி கேட்கப்படும் பொழுது அது ரொம்ப இஸ்லாம் தானது. ஏன்னா சாதாரணமான மனசுல இது வராது. ஒரு பெருந்தன்மையோட நான் துவாக்கிறேன், யார் தான் பத்து கோடி ரூபாய் காசு கொடுவாங்களா, புதிய பக்கத்தை அவர் ஆக்கி விடாங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு பல சாமி சொல்லுங்க நல்லதுவாக இருக்காரு. அந்த ஒரு 20 கோடி ரூபாய் கொடுவாங்களா பாருங்க, துன்யாவை சொன்னா சந்தோஷமா இருக்கு. யாரெல்லாம் எங்களுடைய பாதையில போராடக்கூடிய ஜிஹாதிரிய தோற்று நீ கொடுவாங்களா விசாரமா அவருக்கானது கேட்கறீங்கன்னு சொன்னா அப்ப உங்க உள்ளத்துல உள்ள இந்த கசடு நெருக்கடி இந்த பொறாம இந்த புத்த பார்த்தா இருக்கிறது இதெல்லாம் உள்ளத்துல இருந்து தெளிவு போயிடுது. அந்த பொறாமை பிறர் மீது அந்த பிறருடைய செல்வத்தை பார்த்து ஆசைப்படாது. உள்ளத்துல பெருந்தன்மை விசாலமாக இருக்கக்கூடிய அந்த மனிதரை அந்த ரொம்ப பிடிக்கும். யாருடைய உள்ளத்துல கருதித்தனமோ பிறருடைய செல்வத்துக்கு மீது ஆசையோ இல்லையோ அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். அப்ப நீங்க பிறருக்காக இப்படி விசாலமா துவா கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் ஈமானிய குணங்களால் நிறைவு பெறுகின்றன. அந்த உள்ளத்துல உள்ள அந்த அற்பர்களுக்காக பாருங்க, அற்பர்கள் எப்படி, அதாவது எல்லாமே அவனுக்காக ஆசைப்படும், பிறருக்கு நன்மை இருப்பதை அவன் விரும்பவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான தன்மையிலிருந்து உள்ளம் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் துஆலை கற்றுக்கொள்கிறோம். அதாவது நாம் நமது துஆவை நமக்கு மட்டும் செய்து நிறுத்தியுள்ளாமல் எப்படி செய்ய வேண்டும், நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய சந்ததிகள் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் வறுமை நாள் வரை இன்றி நாள் வரை வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளுக்கு ஈமானை கொடு, இஸ்லாமை கொடு, அவர்களை உனது மார்க்கத்திலே நிலைத்திருக்கவை, எனது குடும்பத்திலே ஆளுநர்களை உருவாக்கு, எனது குடும்பத்திலே முஜாஹிதர்களை உருவாக்கு, எனது குடும்பத்திலே தாயிகளை உருவாக்கு. வழிநடத்தக்கூடிய மக்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய மக்களை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கக்கூடிய அறிஞர்கள் தேவை, முதலீடுகள் தேவை, முதலீட்டான தாய்கள். அப்ப நமது சந்ததிகளுக்காக நம்ம கேட்கும் போது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அல்லாஹ் தீனை நமக்கு தருவதோடு அந்த பாக்கியத்தை நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நினைத்திருக்க வைப்பான். ஒரு சின்ன துவாவை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக யாழ்தான் எங்களது சந்ததிகளை மச்சது ரத்தாவை மீட்டெடுக்கக்கூடிய முஜாஹிதர்களை உருவாக்கி கொள்ளலாம். கேட்கக்கூடிய துவாக்கில் ஒரு துவா இதுவாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு நீண்ட காலம் மஸ்ஜிது அக்ஸா யகூதிகளின் கையில் இருந்ததாக வரலாறு தெரிவிச்சு, இவ்வளவு நீண்ட காலம் கையிலே இருந்ததாக முஸ்லிம்கள் பலவீனப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தொழுதியாளிகள் அந்த இடத்திற்கு வரக்கூடிய மக்களால் நிம்மதியாக வந்து செல்ல முடியவில்லை. ஆனால் உலக முஸ்லிம்களாக நாம் எல்லாம் நமது வேலைகளிலே நாம் பார்த்துக்கும் நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்முடைய துவாக்கில் ஒன்று எப்படி இருக்க வேண்டும் தான் தேவைக்காக சொல்ற எதிர்க்கணும். தான் எங்களது சந்ததிகளிலே 10 லட்சம் வீட்டில் இருக்கக்கூடிய முஜாஹிதீன்களை உருவாக்கி கொள்வோம் தான். அல்லாஹ்